ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது ஆன்மீக சொற்பொழிவு. தலைப்பு: சிவாலய வழிபாட்டு முறையும் அதன் தத்துவங்களும். வழங்குபவர் திரு ஸ்ரீதர் சுவாமிநாதன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
ஸ்ரீ குருப்யோ நம. ஹரிஹி ஓம். குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வர குரு சாட்சாத் பரம் பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நம. குரவே சர்வலோகானாம் பிஷஜே பவரோகிணாம் நிதயே சர்வ வித்யானாம் தக்ஷிணாமூர்த்தயே நம. சர்வ ஶ்ருங்கார சோபாட்யாம் ஸ்மயமான முகாம்புஜாம் விதீந்திர விஷ்ணு நமிதாம் கலயே கல்பகாம்பிகாம் ஸ்மரதாம் சர்வ பாபக்னம் மயூர புரநாயகம் சர்வ ஜன ஹ்ருதாவாசம் கபாலீஷமஹம் பஜே. கல்யாணம் குருதாம் கஷ்சித் கருணா வருணாலயஹ மயூர நகராதீஷோ மம நிருத்த விநாயக. வந்தே சிந்தூரகாந்திம் ஷரவிபினபவம் ஸ்ரீமயூராதிரூடம் ஷட்வக்த்ரம் தேவநாதம் மதுரிபுதனயாவல்லபம் த்வாதசாக்ஷம் சக்திம் பானம் க்ருபானம் த்வஜமபி ச கதாம் சாபயம் சவ்யஹஸ்தைஹ சாபம் வஜ்ரம் சரோஜம் கடகமபி வரம் சூளமண்யைர் ததானம் திருச்சிற்றம்பலம். ஹர ஹர நம. பார்வதி பதயே ஹர ஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இந்தின் இளம்பிறை போலும் எயிற்றினை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. தோடுடைய செவியன் விடையேதியோர் தூவென் மதிசூடி காடுடைய சுடலை பொடி பூசி என் உள்ளம் கவர் கல்வன் ஏடுடைய மலரான் உனை நான் பணிந்து ஏத்த அருள் செய்த பீடுடைய பிரமா புறமேவிய பெம்மான் இவனன்றே. ஆடும் மயிலாய் உருவெடுத்து அன்று இறைவன் திருத்தாள் நாடி அர்ச்சித்த நாயகியாய நின் நாமங்களை பாடி உருகி பரவசம் ஆகும் அப்பாங்கருள்வாய். காடனவே பொழில் சூழ் மயிலாபுரி கற்பகமே கற்பகமே தனம் தரும் கல்வி தரும் ஒருநாளும் தளர்வரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே. ஏறுமயிலேறி விளையாடு முகம் ஒன்றே ஈசனுடன் ஞானமொழி பேசும் முகம் ஒன்றே கூறுமடி யார்கள் வினை தீர்க்கும் முகம் ஒன்றே குன்றுருவ வேல் வாங்கி நின்ற முகம் ஒன்றே மாறுபடு சூரரை வதைத்த முகம் ஒன்றே வள்ளியை மனம் புணர வந்த முகம் ஒன்றே ஆறுமுகம் ஆன பொருள் நீயருள வேண்டும் ஆதி அருணாச்சலம் அமர்ந்த பெருமானே வெற்றிவேல் முருகனுக்கு ஹரஹரோ ஹராம். எல்லாம் வல்ல கற்பகாம்பால் சமேத கபாலீஸ்வர பெருமானுடைய திருவருளாலும் மீனாட்சி அம்பிகை சமேத சுந்தரேஸ்வர பெருமானுடைய திருவருளாலும் ஏழவார் குழலி சமேத ஏடகநாத சுவாமி திருவருளாலும் அகிலாண்டேஸ்வரி சமேத மூலநாத சுவாமி திருவருளாலும் இன்றைய தினம் தொடர் சொற்பொழிவின் மூன்றாம் நாளான இன்றைய தினம் சிவாலய வழிபாட்டு முறைகளும் அதன் தத்துவங்களும் என்ற ஒரு சிறப்பு சொற்பொழிவு சைவம் டாட் ஆர்க் என்ற இணையதளத்தின் வாயிலாக நடத்தப்படுகிறது. இந்நிகழ்ச்சி தடையின்றி நிறைவு பெற எல்லாம் வல்ல நர்த்தன விநாயக பெருமானை எனது மனம் மெய் மொழிகளால் வணங்கி இன்றைய நிகழ்விற்குள் செல்வோமாக. கடந்த இரு தினங்களாக ஆலயம் என்றால் என்ன, ஆலயத்தின் உள்கருத்து யாது, ஆலயத்தை தரிசிக்க தகுதியானவர் யார், அவ்வாறு தரிசிக்க தகுந்ததான பக்தர்களுக்கு இருக்கக்கூடியதான இலக்கணங்கள் என்ன போன்றவைகள் அனைத்தும் யதாமதி, அதாவது எனது சிற்றறிவுக்கு எட்டியவாறு சிந்தித்தோம். நமது இந்த சொற்பொழிவில் பிரமாண ஸ்லோகங்களுடன் கூறுதல் என்பதே மிக முக்கியமான நோக்கமாகும். சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்வார் என்பார் மணிவாசகப் பெருந்தகை. அவ்வாறு நாம் சொல்லக்கூடியதான சொல்லிற்கும் செய்யக்கூடியதான செயலிற்கும் உள்பொருள் தேவை என்பது இன்றைய தினம் ஒரு முக்கியமான கட்டாயமாகிவிட்டது. அதன் அடிப்படையில் பிரமாண ஸ்லோகங்களுடன் ஆலய வழிபாட்டினை எவ்வாறு செய்ய வேண்டும் என்பதை நாம் பார்த்து கொண்டு வந்திருக்கின்றோம். இத்தருணத்தில் பிரமாணம் என்றால் அது சாஸ்திரமே. சாஸ்திரம் என்றால் நேற்றே கூறியதை போல பதிசாஸ்திரமாகிய 28 சித்தாந்த சைவ ஆகமங்கள் மற்றும் 207 உப ஆகமங்கள் தான் முதல் பிரதானம். சிவாலய வழிபாடு, சிவாலய நெறிமுறை, சிவாலயத்தில் ஏதேனும் எந்த சிவாலயம் தொடர்பாக எந்த ஒரு செயலாக இருந்தாலும் எப்படி செய்ய வேண்டும் என்பதில் ஐயம் இருப்பின் அச்சமயத்தில் 28 சித்தாந்த சைவ ஆகமங்களையும் 207 உப ஆகமங்களில் கூறப்பட்டுள்ளதான விஷயங்களின் அடிப்படையிலேயே நாம் செய்ய வேண்டும். அதுதான் மிக உச்சிதமான ஒன்று. அதன்படி இந்த ஆலய வழிபாட்டினை நாம் பெரும்பாலும் 28 சித்தாந்த சைவ ஆகமங்களுள் ஒன்றான சுப்ரபேதம் என்ற ஆகமம், ஸ்ரீமத் காமிகம் என்பதான ஆகமம் போன்ற நூல்களிலிருந்தும், சகலாகம சாரசங்கிரகம் என்ற ஒரு தொகுப்பு நூல். இந்த சகலாகம சாரசங்கிரகம் என்பது பல ஆகமங்களிலிருந்து தொகுக்கப்பட்டதான ஒரு தொகுப்பு நூலாகும். இதில் பரார்த்தாலய தர்சன விதிகி என்பதான ஒரு பட்டலம் இருக்கிறது, ஒரு பகுதி இருக்கிறது. அதில் பரார்த்தாலயத்தில், அதாவது உலகத்தில் உள்ள மக்களுடையதான நலனுக்காக ஸ்தாபிக்கப்பட்டுள்ளதான ஆலயத்தில் எவ்வாறு பூசனைகள் செய்தல் வேண்டும் என்பதன் வழிமுறைகள் கூறப்பட்டுள்ளன. அதன் அடிப்படையிலும் 16வது நூற்றாண்டை சேர்ந்ததான ஸ்ரீமான் அப்பைய தீக்ஷிதர் என்பவரால் இயற்றப்பட்டதான சிவார்ச்சனா சந்திரிகா என்ற நூலிலிருந்தும் பெரும்பாலான பிரமாண ஸ்லோகங்கள் எடுக்கப்பட்டுள்ளன என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நேற்றைய தினம் வரை வழிபடுவதற்கு தகுதியான ஒரு பக்தனின் மனோநிலை மற்றும் உடல்நிலை எவ்வாறு இருத்தல் வேண்டும் என்பதை பார்த்தோம். அவன் அகமும் புறமும் தூய்மையுடன் இருந்து கொண்டு பரம்பொருளை தரிசிக்க செல்லுதல் வேண்டும் என்பது வரை நேற்று வரையில் பார்த்தோம். இன்றைய தினம் அதற்கு மேல் இருக்கக்கூடியதான விஷயங்களை நாம் சிந்திப்போமாக. பொதுவாக ஒரு திருக்கோவில் என்று எடுத்துக்கொண்டால் பெரும்பாலும் கோவிலுக்கு வெளியில் திருக்குளம் என்பது அமைந்திருக்கும், அல்லது ஒரு சில இடங்களில் கோவிலுக்கு உள்ளேயும் திருக்குளம் அமைந்திருக்கும். அவ்வாறு இருக்கக்கூடியதான திருக்குளத்தில் நீராடிவிட்டோ அல்லது கை கால்களை சுத்தம் செய்துவிட்டோ நாம் அந்த திருக்கோவிலுக்குள் நுழைதல் வேண்டும் என்பதை நாம் இன்றும் பழக்கமாக வைத்துள்ளோம். அவ்வாறு நீர்நிலைகள் இல்லாத இடத்தில் தனியாக கை கால்கள் அலம்பிக் கொள்வதற்காக அந்த நீர் வசதி செய்து கொடுக்கப்பட்டிருக்கும். அந்த இடத்தில் நாம் செய்து கொள்ளலாம். ஆனால் ஆலயத்தில் இருக்கக்கூடியதான குளம் என்பது மிகவும் சிறப்பு வாய்ந்ததான ஒன்று. ஏனெனில் அந்த தெய்வத்திற்கு செய்யக்கூடியதான அபிஷேக ஜலங்கள், அபிஷேக நீரானது அந்த ஆலயத்தினுடையதான குளத்தில் வந்து சேருவதை போல் அமைக்கப்பட்டிருக்கும். அபிஷேகம் அல்லது திருமஞ்சனம் அதற்கு உபயோகப்படக்கூடியதான நீரானது ஆலயத்தில் உள்ளே இருக்கக்கூடியதான கிணற்றிலிருந்து எடுத்து வரப்படும். இது நாம் அனைவரும் அறிந்ததே. ஆனால் பெரும்பாலும் பழங்கால ஆலயங்கள் அனைத்திலும் அபிஷேகம் செய்த நீரானது அந்த ஆலயத்தில் இருக்கக்கூடியதான குளத்தில், திருக்குளத்தில் சென்று சேருமாறு அதனை அமைத்திருப்பார்கள். அப்பேற்பட்டதான திருக்குளத்திற்கு சக்தி கங்கை என்று பெயரிடப்பட்டுள்ளது. அந்த சக்தி கங்கை என்பதில் ஒருவன் ஸ்நானம் செய்த பிறகே அவன் ஆலயத்தினுள் தரிசனம் செய்தல் வேண்டும். இதனை ஒரு இரு செய்யுளின் மூலமாக நாம் அறியலாம். தேஷாமேவ சமீபஸ்தம் யத்யத் தோயம் ஷடானன தத்தீர்த்தம் பரமம் புண்ணியம் தத்ர ஸ்நாத்வா சிவம் விரஜேத் என்று கூறுகின்றது. தேஷாமேவ சமீபஸ்தம், அதன் அருகில் இருக்கக்கூடியதான நீர்நிலையானது, ஓ ஷடானன, ஓ முருகப்பெருமானே, சிவனார் முருகப்பெருமானுக்கு உபதேசம் செய்யக்கூடியதான ஒரு ஆகமத்திலிருந்து இந்த ஸ்லோகம் எடுக்கப்பட்டதை போல் தோன்றுகிறது. தத்தீர்த்தம் பரமம் புண்ணியம், அந்த தீர்த்தமானது மிகவும் புண்ணியமானது. தத்ர ஸ்நாத்வா சிவம் விரஜேத், தத்ர ஸ்நாத்வா அந்த இடத்தில் குளித்துவிட்டு சிவம் விரஜேத் சிவனை தரிசிக்க ஒருவர் செல்லுதல் வேண்டும். எனவே ஆலயத்தில் குளத்தில் குளித்துவிட்டோ அல்லது அதில் இருக்கக்கூடியதான ஜலத்தினை எடுத்து புரோக்ஷணம் செய்து கொண்டோ ஆலயத்தினுள் நுழைதல் வேண்டும் என்பது திண்ணமாகின்றது. மேலும் சுப்ரபேதம் என்றதான ஆகமத்தில் தோயம் சுத்தம் அசுத்தம் வா சிவாலய சமீபத்தா சிவகங்கேதி தாம் வித்யாத்து சிவதாமாம்பு சேவனாத் தேஷாம் தீர்த்தம் சமாகமிய ஸ்நானம் குறியாத் விசேஷதா என்று மற்றொரு சுப்ரபேதம் என்ற ஆகமத்தில் கூறப்பட்டுள்ளது. சிவாலயத்தினுடைய அருகில் உள்ள குளத்து நீரானது தூய்மையுடனோ தூய்மையின்றியோ இருந்தாலும் கூட அந்த நீரானது சிவாலயத்தின் நிர்மால்ய தீர்த்தம் கலப்பதால் அதனை சிவகங்கை என்றே கருத வேண்டும். அந்தந்த ஊரில் இருக்கக்கூடியதான சிவகங்கை, தனியாக சிவகங்கை என்ற ஒரு ஊர் இருக்கிறதே அது அல்ல, அந்த அந்த ஊரில் அந்த அந்த திருக்குளத்தினை சிவகங்கை என்ற ஒரு சிறப்பான பெயருடன் நாம் பார்த்தல் வேண்டும். அத்தகைய க்ஷேத்ராலய தடாக தீர்த்தங்களில், தடாகம் குளம், தீர்த்தங்களில் ஜலத்தில் விசேஷ பயனை பெற கருதி நீராட வேண்டும் என்று அறியவும். எனவே இச்சமயத்தில் இதன் மூலம் நாம் உற்று நோக்கில் சிவாலயத்தில் இருக்கக்கூடிய தீர்த்தமானது மிகவும் புண்ணியமானது, அதில் சாதகன் விசேஷமான பயன்களை வேண்டி அவன் ஸ்நானம் செய்து எல்லாம் வல்ல பரம்பொருளை தரிசிக்க செல்லுதல் வேண்டும் என்பது மிக முக்கியமான கருத்து. இதனை உற்று நோக்கும் கால் இதை தவிர வேறு எந்த செயலும் அவ்விடத்தில் செய்தல் கூடாது என்பதும் நம்மால் உணர முடிகிறது. ஸ்நானம் என்றால் களிம்பு பூச்சுகள் அனைத்தும் பூசி அந்த இடத்தை அசுத்தம் செய்தல் கூடாது. பக்தி ஸ்ரத்தையுடன் ஸ்நானம் செய்து அந்த இடத்தை மிகவும் தூய்மையாக வைத்தல் வேண்டும். திருக்குளத்தினை மிகவும் தூய்மையாக வைத்தல் வேண்டும். மேலும் அந்த திருக்குளத்தில் படகு சவாரி போன்றவைகள் அனைத்தும் செய்தல் உச்சிதமா என்பதை நம்மை நாமே கேள்வி கேட்டுக்கொள்ள வேண்டியதான தருணமாக இருக்கின்றது. விஷயம் யாதெனில், அந்த சிவனாருடையதான அபிஷேக ஜலமானது அந்த திருக்குளத்தில் வந்து சேருகின்றமையினால் அந்த திருக்குளமானது எப்பொழுதும் புனிதமாக கருதப்பட வேண்டிய ஒன்று, அதனை ஒருபொழுதும் தூஷித்தல் ஆகாது, அந்த திருக்குளத்தில் அசுத்தம் செய்தல் ஆகாது. சிவனாருடையதான தீர்த்தவாரி போன்றதான ஏதேனும் செயல்கள் இருந்தால் மட்டுமே அந்த இடத்தில் செய்தல் வேண்டும். பொதுவாக உற்சவ சமயங்களிலோ கிரகணங்களிலோ அல்லது தை மாசம் வரக்கூடியதான விசேஷ நாள்களிலோ மற்ற நாள்களிலோ தீர்த்தவாரி என்று ஒரு வைபவமானது நடைபெறும். அந்த மாதிரி அதை மாதிரியான வைபவங்கள் மட்டுமே அந்த திருக்குளத்தில் செய்தல் வேண்டும். அதனை தவிர்த்து பக்தர்கள் ஒரு நீராடலாம், அதாவது மிகவும் சுத்தமான முறையில் நீராடலாம், களிம்பு பூச்சுகள் எதுவும் பூசிக்கொள்ளாமல் சாக்ஷாத் பகவானுடையதான தீர்த்தம் என்ற பாவனையில் அந்த திருக்குளத்தில் நன்னீராடலாம். அதை தவிர வேறு எந்த செயல்களும் செய்தல் கூடாது என்பதை நாம் மனதில் கருதுதல் வேண்டும் என்பது இத்தருணத்தில் சிந்திக்கத்தக்க வேண்டியதான விஷயம். இதற்கு அடுத்தபடியாக குளிக்கக்கூடியதான திசை, எந்த திசையினை நோக்கி பக்தன் குளித்தல் வேண்டும். பொதுவாக ஒரு குளம் என்றால் நான்கு பக்கமும் கரை இருக்கும். அதில் தெற்கு கரையை அடைந்து கிழக்கு அல்லது மேற்கு நோக்கியவாறு ஸ்நானம் செய்தல் வேண்டும். இதனை ததச்சதகுணம் புண்ணியம் ஸ்நானங் பிராங்முக உச்சியதே தத்ராபி தட்சிணம் தீரம் அனந்தம் பலமாவகேத் என்கிறார்கள். குளிப்பதற்காக கிழக்கு அல்லது வடக்கு நோக்கி நீர்நிலையை சென்றடைந்து அங்கு கிழக்கு நோக்கியவராக நீரில் முழுகுதல் 100 மடங்கு அதிக பயனை தரும். அங்கும் தெற்கு திசை கரையில் வடக்கு அல்லது கிழக்கு நோக்கியவாறாக முழுக்காடுதல் எல்லையற்ற உயர்ந்த பயனை தரும். இது மிக முக்கியமாக கருத வேண்டியது. கிழக்கு என்பதான ஒரு திசை அனைத்து ஐஸ்வர்யங்களையும் தரக்கூடியதான ஒரு திசையாக கருதப்படுகிறது. மிகவும் மகிமை வாய்ந்ததான திசையாக கிழக்கு திசை போற்றப்படுவதால் கிழக்கு திசை நோக்கி ஸ்நானம் செய்தல் மிக நல்ல பயனை கொடுக்கும் என்பது நாம் உணர வேண்டும். ஒரு அதிலும் கூட தெற்கு கரையில் நின்று கொண்டு, அதாவது தெற்கு கரையினை அடைந்து அந்த இடத்தில் குளத்திற்கு அந்த படிக்கட்டில் இறங்கி கிழக்கு நோக்கியவாறு முழுக்காடுதல் என்பது மிகவும் விசேஷமான பயனை நல்கக்கூடியது. எனவே மிக முக்கியமானது. பழங்காலத்தில் நமது மூதாதையர்கள் அனைவரும் நலன் பெற வேண்டி ஆலயத்தின் அருகில் குளங்களை அமைத்திருக்கிறார்கள். எவருக்காவது திருக்கோவிலுக்கு வர முடியாததான சூழ்நிலை இருக்கலாம், அவ்வாறு இருப்பவர்கள் குளத்திற்காவது வந்து இறைவனாருடையதான திருமஞ்சன தீர்த்தம் கலந்ததான தீர்த்தத்தை எடுத்து செல்லலாம் என்ற ஒரு உயரிய நோக்கில் திருக்குளங்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. அந்த திருக்குளத்தினை ஒருபொழுதும் அசுத்தம் செய்தல் கூடாது. இன்றைய நாளில் நாம் அனைவரும் நீர் மேலாண்மை என பேசிக்கொண்டிருக்கிறோம். அத்தகையதான நீர் மேலாண்மை என்பது பழங்காலத்தில் நமது ஆலயத்தை கட்டியதான மன்னர்களாலும் அன்பர்களாலும் நெடுநாள் தொன்று தொட்டே வரக்கூடியதான ஒரு விஷயமாக இருக்கின்றது என்பதை நாம் மனதில் கொள்ளுதல் வேண்டும். எனவே இந்த நீர் மேலாண்மை என்பதில் முன்னோடியாக நமது சைவ மதம் இருக்கின்றது, நமது இந்து மதம் இருக்கின்றது என்பதில் எந்த ஒரு ஐயமும் இல்லை. அவ்வாறு கூறுவது மிகைப்படுத்தி கூறுதல் என்பதாக யாரும் உணர வேண்டாம்.